மத்தேயு சுவிசேஷம் 4:1-11 வரைக்கும் வாசிக்கப்படும் போது எல்லோரும் அதை கவனமா கேளுங்க.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.
சோதனை அப்படின்றது இல்ல அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஆதாம் ஏவால் பாவத்திலேயே ஒளிந்திருக்க முடியாது, மனுஷ வீழ்ச்சியே ஆயிருந்திருக்க முடியாது. சோதனைன்றது இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவர்களா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்துல ரொம்ப அழகா வளரலாம். ஏன், நம்ம பாவத்துல விழுறதுக்கு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரே சாதனம் என்ன, சோதனை. நம்ம சோதிக்கப்பட்டு தான் பாவத்துல விழுறத பார்க்கிறோம். சோதனை அது இல்லாம இருந்தா நம்ம ரொம்ப பரிசுத்தத்துல வளர முடியும். சோதனையை மேற்கொள்வது எப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுதான் ரகசிய பரிசுத்தத்துல வளர்றதுக்கு. சோதனை வந்து ஒரு தேல் மாதிரி, அந்த தேலை வந்து நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா என்ன பண்ணும், நம்மள ரொம்ப கொத்தும். கொத்து டார்ச்சர் பண்றது மாத்திரம் இல்லாம அது அதிகமான குட்டிகளை போட்டு தன்னைத்தானே பெருக்கிக்கிட்டு நம்மள இன்னும் அதிக இடங்கள்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணி நம்ம கொட்டத்தான் செய்யும். ஆனா அது ஆரம்பத்திலேயே அடக்க பார்த்தோம்னா அந்த அடங்கி தானா செத்து போயிரும். அப்படிதான் சோதனை. விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப டார்ச்சரா இருந்தது வந்து சோதனை தான். பெரிய பரிசுத்தவான்கள் கிருபையில வளர்ந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சது வந்து சோதனையினால தான். ஏன்னா கிருபை அவங்க உள்ளத்துல இருந்ததுனால. பெரிய ஹிஸ்டரியில பார்த்தோம்னா பல பேர் அவங்களுடைய சாட்சியை எழுதியிருக்காங்க. அகஸ்டின் ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தார். அவர் வந்து அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு பெண்ணோடு தப்பா உறவு வச்சிருந்தார், தப்பான பெண். அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு, அவர் ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்காரு, அந்த பெண் எதிர்க்க வருது. அவர் அந்த பெண்ணை பார்த்துட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சார், ஒரே ஓடினார். அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வருது. ஓடி வந்து, அகஸ்டின் ஏன் ஓடுற நான் தான் அப்படின்னு அவருக்கு ஓடிக்கிட்டே சொல்றாரு. அம்மா நீ தான், ஆனா நான் இல்லை, நான் ஒரு புது ஆள் ஆயிட்டேன், இனிமே நான் பழைய மாதிரி இருக்க முடியாதுன்னு ஓடுறாராம் பயந்துகிட்டு. ஏன்னா சோதனை அவ்வளவு பயங்கரம். இன்னொரு ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தார், அவர் வந்து பெனடிக்ட் அப்படின்னு. இந்த கத்தோலிக்க ஆரம்ப காலங்கள்ல உண்டது இருந்தது. இந்த வழியா தான் கத்தோலிக்கெல்லாம் மாறி போனதை பாக்குறோம். அவங்க வந்து, அவர் வந்து சோதனையை மேற்கொள்றதுக்கு 3 வருஷம் கொஞ்சமா தான், ஒரு வேளைக்கு தான் சாப்பிட்டு குகையில இருப்பார். மனுஷர்களே யாரையும் நான் பார்க்கக்கூடாது, இனிமே இந்த உலகமே வேணான்னு 3 வருஷம் குகையில இருந்து அவர் போடுற துணி பாத்தீங்கன்னா உள்ளெல்லாம் முடி, தன்னை குத்துற உடம்பெல்லாம் டார்ச்சர் பண்ற மாதிரி துணி போட்டுக்குவார். ஆனா 3 வருஷம் அப்படி இருந்தாலும் சோதனை அவர் விடல. அவர் விடாம என்ன பண்ணுவாராம், அந்த சோதனையின் டார்ச்சர்ல போய் துணியெல்லாம் கழிட்டுட்டு நைட் எல்லாம் அங்க இருக்கிற முள்ளுல போய் பெறலுவாராம். யோசிச்சு பாருங்களேன், டார்ச்சர் அவ்வளோ. ஐயோ இந்த சோதனை வராதா, எனக்கு இந்த வழி வராதா, அந்த சோதனை உள்ள அவ்வளோ அளவுக்கு டார்ச்சர் பண்ணுது, வெளியில இருக்கிற வேதனை அவருக்கு ஆறுதல் கொடுக்கற மாதிரி இருக்கும், முள்ளுல பிறண்டி ரத்தம்லாம் விழாரம், உடம்புல எல்லாம் காயம். அப்படி ஒருத்தர் அவர் பண்ணியிருக்காரு, பெனடிக்ட் என்றவர். பாருங்களேன், இன்னொருத்தர் மார்ஷியன் என்றவர். அவர் வந்து சொல்ல போனா பயங்கரமா அந்த தன்னுடைய கை ஒரு சோதனைக்கு பண்ணணும்னு வரும்போது அவர் என்ன பண்ணாராம், கையை ரொம்ப சோதனை பாவம் செய்யணும்னு வருது, அவர் கையை எடுத்து நெருப்புல வச்சுக்கிட்டார், நெருப்புல கொதிக்குதான் கையை. அவருக்கு என்னன்னா, உள்ள எனக்கு எரியற தீய விட இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு அப்படின்றார். ஏன்னா சோதனை அவ்வளோ டார்ச்சர், தன்னைத்தானே பெல்ட்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தங்களை தாங்களே ஊசியில குத்திக்கிட்டு இருக்காங்க. 6 வருஷம் இவர் தான் மார்ஷ் என்றவர், 6 வருஷம் காட்டில் அவர் வாழ்ந்திருக்காரு, சோதனை அவங்கள விட்டதில்லை. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் உதாரணங்கள். கிருபையில வளர்ந்தோம்னா, பரிசுத்தத்தில் வளர்ந்தவங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய டார்ச்சர் என்ன? சோதனை. மகாபெரிய டார்ச்சர் சோதனை. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கே இப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய சோதனையை பார்த்துட்டு வரோம். அதனோட ஆழத்தை போன வாரத்தில் பார்த்தோம். அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். மார்க் என்ன சொல்றாரு, அவர் திடீர்னு மாத்திரம் கடைசியில மூணு வந்துடல, அந்த 40 நாளும் அந்த சோதனையினுடைய தாக்கம் தொடர்ந்து அதிக 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 அதிகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. 40 நாள் வனாந்திரத்தில் தனிமையோடு உபவாசத்தில் தான் இருக்கும் போது அந்த சோதனையுடைய தாக்கம் அவருக்கு தொடர்ந்து இருந்துச்சு. பாவம் செஞ்ச ஆத்மாக்கள், பாவிகள், அவங்களுக்கே சோதிக்கப்படும் போது இவ்வளவு டார்ச்சர் ஆச்சுன்னா, பாவமே இல்லாத பரிசுத்த ஆத்மா உள்ள கிறிஸ்துவுக்கு பாவம் செய்ய தூண்டுறது எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கோம், யோசிச்சு பாருங்களேன். தனிமையில அவர் பட்ட வேதனை, பட்ட பாடினுடைய எல்லைய வந்து நம்ம கொஞ்சம் கூட கிரகிச்சு கொள்ளவே முடியாது. அது ரொம்ப பெரிய பாடு, கிறிஸ்து பட்ட பாடு இல்லைங்களா, நம்மளால கிரகிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு நடக்கிற சோதனை எல்லாம் பார்த்தோம்னா, இட் இஸ் அ ரீரன் ரிவைண்ட். நம்ம முதல்ல சோதிக்கப்பட்டு விழுந்ததனுடைய இன்னொரு ரீரன் தான் நமக்கு நடக்குது, கொஞ்சம் அதிகமான விதத்துல நடக்கலாம். ஆனா கிறிஸ்து இதுவரைக்கும் சோதிக்கப்பட்டாலும் அவர் விழுவாத இருந்தவர் இல்லைங்களா. அவருக்கு சோதனை எப்படி இருக்கும், சண்டை போட்டு சோதனைக்கு விரோதமா போராடி 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 எல்லாரும் சோதனையில விழுந்த போது தான் மட்டுமே சோதனையில விழுவாம தொடர்ந்து போனார் இல்லைங்களா. போன வாரம் நான் சொன்ன மாதிரி சோதனையிலிருந்து நம்ம எப்படி மேற்கொள்றது, சோதனை எப்படி மேற்கொள்றது நம்ம எப்படி தெரியுமா, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஆழமானது. இந்த வெற்றி வீரனை விசுவாச கண்களோடு நமக்கு முன்பதாக வைக்கும் போது, சோதனைகள் நேரத்தில் இவர்கிட்ட தான் ஏன் எல்லா விதத்திலையும் தான் சோதிக்கப்பட்டும் ஆனால் அவர் பாவம் செய்யல. நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒருவேளை 10 உந்துடலாம் சோதனை வரும்போது, சில பேர் 20 உழுவலாம் தாக்கு பிடிச்சி, 30 சில பேர் உழுவலாம், ஆனா அவர் எல்லையற்ற 100 டச் பண்ணி சிசாசு தான் தோத்து போயிட்டான், அவர் தோத்து போகல. சோதனையில் அவர் ஒருபோதும் விழுந்ததில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சோதனையுடைய ஆழத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப இதுவரைக்கும் படிச்சிருக்கிற சோதனையை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, இப்படி பார்த்ததில்லை. பாருங்களேன், சாத்தான் கொடுக்குற அவருடைய முதல் சோதனை, 3 அவருக்கு வந்துச்சு. அந்த 40 தாக்கத்துக்கு அப்புறம் கடைசி முடிவில் வர 3 அதுதான் மத்தேயு நமக்கு எழுதுறார். அந்த 3 முதலாவது சோதனையுடைய ஆழத்தை பாருங்க, 40 பசி பட்னி, வனாந்திரத்தில் தனிமையா தான் இருக்கிறாரு, பயங்கரமான பசியில் இருக்கிறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான், நீ பசியில இருக்கிறியே, நீ தேவகுமாரன் ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. பாக்குறதுக்கு எவ்வளவு இன்னோசென்டா இருக்கு, பட்னியில ஏன்பா இருக்கிற, சாப்பிடம்பான்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது தப்பு இருக்கா, ஆனா அதுல இருக்கிற எவ்வளோ தீமை, பிசாசு குணம் எவ்வளவு இருக்கு பாருங்களேன். தன்னுடைய தெய்வீகத்தையும் தன்னுடைய மானிடத்தையும் கொலைக்கும்படி டபுள் ஷாட் அடிக்கலான்னு பாக்குறான், ஒரே கல்லுல அடிக்கிற மாதிரி. எப்படி தன்னுடைய தெய்வீகத்தை தன் பிதாவின் மேல சந்தேகம் வர வச்சு இல்லைங்களா, நீ தேவ குமாரனானால் ஒரு சந்தேகம், தன்னுடைய பிதானால சந்தேகம் வர வச்சு, தன்னுடைய பிதாவினுடைய வழிநடத்துல சித்தத்தை தான் நம்பாமல், பராமரிப்பை நம்பாமல், தானா சுயமா செயல்பட்டு தன்னுடைய சுய திருப்தியை நாடும்படிக்கு அவன் செய்யறான். ஒருவேளை குமாரன் காண்டி அதை செஞ்சிருந்தாருன்னா சீர்படுத்த முடியாத ஒரு பிளைவு திரியேகத்திலேயே ஏற்பட்டிருக்கும், கடவுளுடைய குணாதிசயத்திலேயே அவன் கை வைக்கிறான். ஏன், கடவுள் வந்து அவர் ஒன்றா இருக்கிறார், ஒன்றா இருந்தாலும் மூன்றா அவர் வியாபித்து இருக்கிறார், திரியேக தேவன். பிரியாத, ஒரு பிரியாத குமாரன் பிதாவை விட்டு ஒன்றுமே அவர் செய்யறதில்லை, அவர் பிதாவில் முழுமையா சார்ந்திருக்கிறவர். அவரை போய் சுயமா செயல்பட்டு உன் பிதாவின் சித்தத்தை நம்பாமல், அவருடைய பராமரிப்பை நம்பாமல் சொல்றது வந்து பெரிய பாவம். அவர் செஞ்சிருந்தார்னா திரியேகத்திலேயே பெரிய பிழைவு ஏற்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்ல, தான் மானிடனாக மனுஷனாக நம்முடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார். பிதா கிராண்ட் பண்ணாத எந்த காரியத்தையும் அவர் செய்ய ஆரம்பிச்சார்னா, நம்ம செய்ய முடியாத காரியத்தை அவர் செஞ்சிருந்தார்னா, இ கான் பி ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ், நம்முடைய பிரதிநிதியா அவர் இருந்திருக்க முடியாது. பாருங்களேன், அவருடைய மனுஷிக்கு அவர் மனுஷ முழுமையான மானிடத்தையும் முழுமையாக தெய்வீகத்தையும் கொண்ட வந்தவரை அது ரெண்டையும் கெடுக்கலான்னு இவனுடைய சித்தம், ரெண்டையும் கெடுத்து போட்டிருப்பான். ஆனா அந்த தேவன் எவ்வளவு அதிசயமாக பதில் சொன்னார்னு பாக்குறோம் இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப அருமையான பாடத்தை படிச்சுக்கிட்டோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாளையும் பழைக்கிறான் அப்படின்ற அதிசயமான பதில எழுதியிருக்கிறதே அப்படின்னு அவரு அதை அடிச்சாருன்னு பாக்குறோம். ஆனா அவருக்கு வந்த முதல் சோதனையை பாத்தீங்கன்னா, சூழ்நிலைகளின் நிமித்தம் கடவுளுடைய அன்பை சந்தேகப்படுவது. பாருங்களேன், நமக்கும் இதான் வர்றது. நம்ம சூழ்நிலையை வைத்துக்கொண்டு எனக்கு அது இல்லையே இது இல்லையே, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அந்த வியாதி இந்த பிரச்சனைன்றதை சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு கடவுளுடைய அன்பை பராமரிப்பை நாம் சந்தேகப்படுவது. எத்தனை பேருக்கு வருது இந்த சோதனை? சாத்தானுடைய சோதனை அது. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும், சாத்தான் அதைத்தான் நம்மள செய்ய வைக்கிறது. நம்ம சூழ்நிலையை வைத்து கடவுளுடைய அன்பை நம்ம எடப்போட சந்தேகப்பட வைக்கிறது. அதான் செஞ்சான். நீ இப்படி இருக்கிறியே, 40 நாள் பட்டினியா? அதற்கு நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். பல பாடங்கள் போன வாரம் நம்ம படிச்சோம். இப்ப நம்ம ரெண்டாவது சோதனைய நம்ம பார்க்கணும். 2-3 நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது என்ன பாக்குறோம்? இவன் என்ன பண்றான்? 5வது வசனத்தை படிங்க.
அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
பாருங்க, இதெல்லாம் நம்ம பிரிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கணும். இதான் ரெண்டாவது சோதனை. முதல் சோதனை எவ்வளவு பயங்கரம்னு பாக்குறோம். இது ரெண்டாவது சோதனையில அவன் தன் இயேசுவை ஒரு பெரிய உச்ச மலையில கூட்டு போறான் இல்லைங்களா, உச்ச ஆலயத்தின் உச்சி இல்லைங்களா, ஆலயத்தின் உச்சியில கூட்டு போறான். ஏன் ஆலயத்தில் உச்சியில கூட்டு போறான்? யோசிச்சு பாருங்க, அங்கேயே எவ்வளவு மலைகள்லாம் இருந்துச்சு. இயேசுவை கீழே தள்ளணும்னா அங்கேயே நிக்க வச்சிருக்கலாம், அங்கேயே நிக்க வச்சு கீழே உடுப்பான்னு அங்கேயே சொல்லி இருக்கலாம். ஆலயத்துக்கிட்ட கூட்டு போறான். ஏன் ஆலயத்துக்கிட்ட கூட்டு போறான்னு யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது இவ செய்யறது என்ன? ஓ, நீ கடவுளை இவ்வளவு நம்புறாயா? ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய விசுவாசத்தை பார்த்தா இந்த அளவுக்கு நீ கடவுளை நம்புறாயா? உன் சொந்த திருப்தியை நீ நாடமாட்டே, கடவுளையே பராமரிப்பே நம்பி இருக்கிறாயா? அப்படியானால் உன்னுடைய நம்பிக்கையை நீ நிரூபி. எந்த அளவுக்கு உச்சமா கடவுளை நீ நம்புற அப்படின்றத நீ காமி அப்படின்ற வண்ணத்தில் பாருங்களேன், கடவுளை நீ இந்த அளவுக்கு நம்புறியே அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்கன்னா, சாத்தானும் வேதத்தை கோட் பண்றான் இல்லைங்களா, வசனத்தை அவன் கோட் பண்றத நம்ம பாக்குறோம். பாருங்களேன், வசனத்தை கோட் பண்றத பாக்குறான். அவன் வந்து நீ கடவுளுடைய, ஏன்னா இயேசு கிறிஸ்து வசனத்தை கோட் பண்ணி தான் அவன் அடிச்சார் இல்லைங்களா. அவன் அடிச்சார் வசனத்தை கோட் பண்ணி. வசனத்தை கோட் பண்ணி என்ன அடிக்கிறியா, சரி நானும் ஒரு வசனத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை நீ இவ்வளவு அந்த அளவுக்கு நம்புகிறாயா? ரொம்ப அதிசயம். நானும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், எவ்வளவு அருமையான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பார் அப்படின்னுட்டு எழுதியிருக்கிறதே அப்படின்னு அவனும் சொல்றான். பாருங்களேன், சங்கீதம் 91:11 அவன் சொல்றத நம்ம பார்க்கலாம். இவன் என்ன செய்யறான்? இதை எடுத்துட்டு போகும்போது அவரை வந்து இந்த ஆலயத்தின் உச்சியில எடுத்துட்டு போறான். நான் திருப்பி சொல்றேன், அந்த வசனம் ஆலயத்தின் உச்ச கட்டத்துல எடுத்துட்டு போய் நிக்க வச்சு, அது வந்து அங்க ஏரோது கட்டின ஆலயம், அது இல்ல ஒரு போர்ட்டிக்கோ இருக்கலாம். அங்க இருந்து பார்த்தோம்னா, கீழே பார்த்தோம்னா அங்க ஒரு பள்ளத்தாக்கு, கித்ரோன் பள்ளத்தாக்குன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஹைட் அங்க இருந்து கீழே பாக்குறதுனா தலையே சுத்தி கீழே விழுந்துடும். நீங்க எப்படின்னா மிகப்பெரிய ஹைட்ல போய் நின்று இருக்கிறீங்களா? இந்த கொடைக்கானல் மாதிரி இடங்கள்ல போய் பார்த்தோம்னா அங்க கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா அப்படியே தலைய சுத்துற மாதிரி இருக்கும். கீழே இப்போ இதுவே தெரியாது, அந்த அளவு காலமா இருக்கும். எனக்கு ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கு, நான் ஒரு வாட்டி அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது லாஸ் வேகஸ் ஒரு தவறான இடம், ஆனா வேலைக்கு விஷயமா போக வேண்டியதா இருந்துச்சு. அங்க வந்து 150-200 ஃபுளோர்ஸ் யோசிச்சு பாருங்க, 200 ஃபுளோர்ஸ் அங்க மேல போய் நின்னாவே முழு அமெரிக்கா தெருமா தலையே சுத்துற மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஒரு 10 ஃபுளோர் 5 ஃபுளோரை கட்டிட்டு அது மேல வந்து ஜெயிண்ட் வீல வச்சிருக்கிறாங்க. அங்க போய் ஜெயிண்ட் வீல்ல போகணும். அது மாத்திரம் அங்க கொலம்பஸ் எல்லா ஆட்டோ அங்க வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு ஆட்டோ இருக்குது, ஒரு மாதிரி ஒரு இதை பிடிச்சி அதுல உட்காந்து இப்படி எடுத்து நம்மள கீழே பார்க்க விடுவாங்க. பாருங்களேன், இப்படியே தொங்கிக்கிட்டு கீழே பாக்குற மாதிரி பெல்ட் ஒண்டி தாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சி. இவருக்கு 40 நாள் சாப்பிடல, எப்படி யோசிச்சு பாருங்களேன், 40 நாள் சாப்பிடாம ஒரு ஹைட்ல இருந்து போய் பாருன்னா குதிச்சுட்டா நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய சோதனை அவருக்கு. அவன் சொல்ற வேலை காரியங்களை பாருங்களேன், ஒரு டிசி ஆயிட்டுன்னுவாங்க, தலையே சுத்துற ஆயிட்டு. அப்பா நீ கடவுளை நம்புகிறாயா? நீ கடவுளை நம்புறதா இருந்தா நீ மெய்யாகவே தேவ குமாரனா? அப்படித்தான் ஆரம்பிக்கிறான் ஒரு சந்தேகத்தோடு. நீ தேவ குமாரனா இருந்தா நீயா ஒரு ஒரு அற்புதம் செய்து அப்பத்தை கல்ல அப்பமாக்கி நீ நிரூபிக்க மாட்டேன்ற, எழுதி இருக்கிறதே என்ற. நான் உனக்கு என்ன சொல்ற, உன்னை இங்க நிக்க வச்சுட்டு நானும் சொல்றேன், எழுதி இருக்கிறதே, அங்கிருந்து கீழே குதி. ஏன் குதிச்சுனா நீ உன்னை நிரூபிக்க மாட்டேன்ற, கடவுள் அதை நிரூபிப்பார். நீ தேவ குமாரன்னு யூ நாட் ப்ரூவிங், நீ ப்ரூவ் பண்ணிட்டு இல்ல, கடவுளே அதை நிரூபிக்கும்படி செய், குதி. நீ தேவ குமார்ன்றத நிரூபி அப்படின்றாரு. பாருங்களேன், இது முதலாவது சோதனைக்கு இது ஆப்போசிட். முதலாவது சோதனை என்ன சொல்றாரு, நான் கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமா போக மாட்டேன், நான் கடவுளை நம்புவேன் அப்படின்னாரு. இதுல சாத்தா என்ன சொல்றான், ஓ நீ கடவுளை அந்த அளவுக்கு நம்புறியா, அந்த நம்பிக்கையை நீ விழுந்து நிரூபி. எப்படி ஏன் விழுணும் அப்படின்னா எழுதி இருக்கிறதே. பாருங்களேன், எல்லா விதத்திலும் அடிக்கிற மாதிரி அவனுடைய தந்திரம். நான் கடவுளை இது ஒரு சோதனை மாதிரி, இப்படி ஒரு சோதனை, நான் கடவுளை சார்ந்து ஒன்றும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேலேயே நான் ஃபுல்லா விசுவாசமா இருப்பேன், அதனால நான் எப்ப பாரு பைபிளையே படிச்சுட்டு இருக்க படிக்குவேன், அதனால நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு சாப்பாடு நேரா கொட்டணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சோதனை. பாருங்களேன், இது ரொம்ப இதுவும் பெரிய தந்திரமான சோதனை. ஏன் நீ கடவுளை சரியான விதத்தில் நம்பாமல் கடவுளை சோதிக்கிற ஒரு சோதனை, சரியா நம்பல, அதனால கடவுளை சோதிக்கிற ஒரு சோதனை. ஆரம்ப சோதனையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆபத்து இருந்துச்சு, அந்த ஆபத்துல இருந்து கடவுளை உன்னை காப்பாத்துட்டோம்னு சொல்றது. இது வந்து ஒரு ஆபத்தை உருவாக்கி கொண்டு கடவுள் உன்னை காப்பாத்துட்டோம்னு சொல்றது. பாருங்களா, இது ரொம்ப அதை விட பயங்கரமான பாவமா இருந்திருக்கும் இந்த பாவம். இது பாத்தீங்கன்னா ஏன் இது சாத்தான் செய்ய பண்றான் அப்படின்றத இது கொஞ்சம் கவனமா கேளுங்க இல்லைங்களா. பல ஹேங்கிள்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா ஏன் இதை செய்ய பாக்குறான் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ஏன் இதை செய்ய பாக்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது என்ன செய்ய பாக்குறான் அப்படின்னா, இயேசு ஒருவேளை கீழே அந்த ஆலயத்துக்கு மேல நிக்க வச்சதுனால ஆலயத்திலிருந்து தான் கீழே உழுவும் போது அவரை ஒரு சூப்பர்மேன் மாதிரி கீழே உளுந்து போய் வந்து அழகா ஏஞ்சல் செருக்கி வந்து விட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சீனா இருக்கும். அப்படித்தானே ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஹீரோ வரும்போது எப்படி வரணும், சென்சேஷனலா வரணும் சரிங்களா. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவர் பப்ளிக்கா வரல, இப்ப வரும்போது ஒரு சென்சேஷனலா வரணும்ன்றதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படி கூடு அப்படின்ற ஒரு சென்சேஷனலா வரும்படிக்கே மல்கியால போட்டிருக்கு, கர்த்தர் சடனா வருவார் அவருடைய ஆலயத்துக்குள் அப்படின்னு போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஹிஸ்டரியில சொல்லப்படுது மேசியான்னு தங்களை நிரூபிக்கணும்னு பல பேர் வந்து பல காரியங்களை செய்து ஜனங்க கிட்ட உடனே பேர் வாங்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி சில காரியங்கள் செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான், வாங்க நான் கூட்டு போறேன், யோர்தானை நான் கடந்து காட்டுறேன் நான் மேசியா அப்படின்னு கூட்டு போனானோ நிறைய பேர். ஆனா ஒரு நாள் தொடக்க முடியல, என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாரும் திருப்பி வந்துட்டாங்க அவரை கல்லறிஞ்சிட்டு. அந்த மாதிரி ஈஜிப்ட்லேருந்து ஒருத்த வந்து அந்த எருசலேம் ஆலயத்தின் அந்த மதில்களை எல்லாம் நான் கீழே தள்ளுற தகர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஏமாத்துறான். அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து மேகஸ் சைமன் மேகஸ்ன்றவன் கீழேயே உளுந்து காட்டுறேன்னு கீழே உளுந்தாங்க, உளுந்து அவர் சட்னி ஆயிட்டார் ஒன்னாவது. இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கலா இருக்கு. அந்த மாதிரி பிசாசு வந்து இயேசு எந்த விதத்தில் சோதிக்க பாக்குறானா, நீ மேசியான்னு ஜனங்க ஒன்னு அங்கீகரிக்கணும்னா நீ என்ன பண்ணு, உடனே ஒரு டைவடி ஏவ தூதர்கள் உன்னை வந்து காப்பாத்தும் போது நீ சூப்பர்மேன் மாதிரி உடனே கூப்பிட்டு உன் ஆலயத்தில் வச்சு மேசியான்னு உன் ஆராதிப்பாங்க அப்படின்ற ஒரு சென்சேஷனல் இதை கொடுக்கறதுக்கு, ஒரு பப்ளிக்கா உடனே அவரை எக்ஸெப்ட் பண்றதுக்கு, ஒரு ஃபேமஸ் பாப்புலர் ஆகிறதுக்கு தாங்க. இதுக்கு பேர் தான் ஜீவனத்தின் பெருமை. மனிதர்கள் நம்மள மெச்சுக்கணும், நம்மள பெருசா பேசிக்கணும், நம்மள பெருசா மதிக்கணும்னு எவ்வளவு நம்ம சோதிக்கப்படுறோம் தெரியுங்களா. எவ்வளவு மனுஷர்களுக்கு பிரியமா, ஆஹா ஹீரோ மாதிரி இருக்காரு, ஆஹா இவர் எவ்வளவு தெய்வீகமான மனுஷனே அப்படின்னு மனுஷருங்க கிட்ட பெரிய பேர் வாங்குறதுக்கு கடவுள்கிட்ட எவ்வளவு நம்ம மோசமா நடந்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சோதனை இவருக்கு வந்திருக்கு. இதான் ஜீவனத்தின் பெருமை. ஆனா அந்த ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறாரு படிங்க.
அதற்கு இயேசு, உன் தேவனாக கர்த்தரை பரீட்சைக்கு வராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
பாருங்க அவரு அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. உபாகமும் 6:16 நீ ஒரு வசனத்தை சொல்ற, ஆனா அவர் இன்னொரு வசனத்தை கோட் பண்ணி, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் தான், ஆனா அந்த தேவனை விசுவாசிக்கும் போது அவர் என்ன பண்ணக்கூடாது, அனாவசியமா அவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது, அவரை பரீட்சை பாரக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. ஏன், கடவுள் ஒருவேளை நீ கீழே உழுவுன்னு சொல்லி இருந்தா உழுகிறத பத்தி தப்பு இல்ல, ஆனா அனாவசியமா நம்ம கடவுளை சோதிக்க கூடாது. அதைத்தான் அவர் சொல்றத பாக்குறோம். பாருங்களேன், இயேசு வந்து அதை நிராகரிக்கிறார். ஏன் நிராகரிக்கிறாரு, அப்படி வந்து தான் ஜனங்களுக்கு வெளிப்படணும்னு பண்ணியிருந்தார்னா எல்லா தீர்க்கதரிசியும் தான் வரக்கூடிய நோக்கமே கெட்டு போயிருக்கும். ஏன் அவர் வர்றது எதுக்காக வந்தார், நமக்காக மறிக்கிறதுக்கு வந்தார், சிலுவைய பாதை எடுத்துக்கிட்டு வந்தார். தங்களுடைய சொந்த ஜனங்கள்னாலேயே நிராகரிக்கப்படுவார் அப்படிலாம் சரித்திர தீர்க்கதரிசனத்தை போட்டிருக்கு. அவர் நிராகரிக்கப்படுவார், வெறுக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார் இல்லைங்களா. சிலுவையே அவர் எடுக்காதபடிக்கு ஒரு ஒரு டெம்டேஷன் அவர் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சு பயன்படுத்துறது என்ன, செய்யறது என்ன, இதான் கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சு எல்லாருக்கும் ஒரு சென்சேஷன் மாதிரி கிரியேட் பண்ணு, ஏதாவது ஒன்று நடத்து, வாரம் வாரம் ஏதாவது ஒண்ணு பண்ணு, அதை நடந்துச்சு இதை நடந்துச்சுன்னு சாட்சி சொல்லவே, அப்படி சொல்லவேன்னு ஒண்ணு சொல்றேன். சென்சேஷன்னால வருகிற ஒரு விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல. காணுகிறத நாடுறதும், பெரிய நிகழ்வுகளை நாடுறதும், பெரிய அற்புதங்களை நாடுறதா இவர்களா அவங்க இருதயம் இருந்துச்சுன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, அவங்களுக்கு உண்மையான விசுவாசமே இல்லை. ஏன், காணுகிறது தேடுறது இல்ல விசுவாசம், காணுகிறது ஏன் நீங்க தேடுறீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆண்டவர் மேல ஃபுல்லா சந்தேகம், அந்த சந்தேகத்தை திருப்தி செய்யறதுக்கு விசுவாசத்தை காட்சிகளை காண்றீங்க. பாருங்களேன், உண்மையா அந்த அற்புதங்களையும் காட்சிகளையும் நாடுறதுக்கு என்ன ஒரு அடையாளம் என்னன்னா அவங்களுக்கு உண்மையான விசுவாசம் இல்லாததுனால். ஏன், காணக்கூடாதவைகளுடைய நிச்சயம் தானுங்க விசுவாசம். இந்த சென்சேஷனை தேடுறது, இதை பெருசா அது நடக்கணும் இது நடக்கணும்னு தேடுறது வந்து அது சரியான விசுவாசத்துக்கு அடையாளமே இல்லை. இயேசு அந்த ரூட்டை எடுக்கிறதுக்கு மறுக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அதை மறுக்கிறார். காணுகிறதையும் பெரிய அற்புதத்தையும் அது ஏன்னா கடவுளை சோதிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன், அவரை சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் தன்னை தானே நிரூபிச்ச தேவன் இல்லைங்களா, அவர் சோதிக்க வேண்டியது இல்லை. இன்னொரு ஒரு ஆங்கிள் பார்க்கணும். இது ஒரு காரணம், இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன் கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இது மாத்திரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், வெறும் ரெக்கக்னிஷன், அவர் பெருசா ஹீரோ மாதிரி இறங்கி வரணும்ன்றது மாத்திரம் இல்ல, அவன் செய்யறது பாருங்களேன். ஏன் ஆலயத்துக்குள்ள கொண்டு போகணும், அந்த வனாந்தரத்திலே செஞ்சிருக்கலாம், அப்படி உழு வச்சு ஒரு பெரிய மேஜிக் செய்யணும் வனாந்தரத்துல செஞ்சிருக்கலாம். இந்த சோதனை தான் சாத்தானுடைய டிப்பிக்கல் சோதனை, கோடா கோடி மக்களை அழிப்பது. எப்படி அழிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். விசுவாசம்ன்ற பேர்ல பலவிதமான தவறான காரியங்களை மனிதர்களை செய்ய வைத்து அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது. பக்தின்ற பேர்ல பல தவறான காரியங்களை செய்து மனிதர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, விசுவாசம், எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குன்ற பேர்ல அவங்கள ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா கீழ்படியாம செய்யறது. புரியுதுங்களா, விசுவாசம்ன்ற பேர்ல கீழ்படியாம, டிஸ்ஒபீடியன்ஸ் இன் த நேம் ஆஃப் ஃபேத், ரொம்ப முக்கியம். இதுதான் சோதனை அங்க இருக்கிறது. விசுவாசம்ன்ற பேர்ல, பக்தின்ற பேர்ல என்ன செய்யறது, ஆண்டவருக்கு விரோதமா அவங்களை செய்ய வைக்கிறது. எப்படி செய்யறது பாருங்களேன். இது முதல்ல வந்த சோதனை என்ன, அவருக்கு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை நீ விட்டு, ஏன் அவர் அவ்வளவு நம்பி இருக்கிறார். ஆனா இப்ப வந்த சோதனை என்ன தெரியுமா, அந்த விசுவாசத்தை ட்விஸ்ட் பண்ணி அவர் கீழ்படியாதபடிக்கு செய்யறது. விசுவாசத்தை ட்விஸ்ட் பண்ணி எப்படி செய்யறான்னு பாருங்களேன். முதல்ல நீ விசுவாசத்தை விட்டுரு அப்படின்னா, இப்ப என்ன சொல்றான், கீழ்படுதலை விட்டு விடு. ஏன் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை, எவ்வளவு நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்பதை ஒரு பெரிய தியாககரமான ஒரு பைரிய கதாநாயகன் மாதிரி ஒரு பெரிய கீழே விழுந்து நான் காட்டுறேன்ற ஒரு இது இருக்கு. அதுவும் எழுதி இருக்கிற மாதிரி காட்டுறேன்ற ஒரு வீரம் இருக்குதே, அதை விட பெரிய பக்தியான காரியம் வேற என்ன இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் வித்துட்டு, குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு நான் பெரிய ஒரு ஒரு பிச்சைக்காரனா போறேன்னு வச்சுக்காங்களே, அது எவ்வளவு பெரிய வீர செயல், எவ்வளவு பெரிய தியாக செயல்னா, மேல இருந்து உளுந்து நான் காட்டேன் பாருங்கள் நான் ஆண்டவரை எவ்வளவு நம்புகிறேன் அப்படின்னு. எவ்வளவு பெரிய தியாகம், அதை விட ஒரு பக்தியான செயல் வேற என்ன இருக்க முடியும். நானும் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன், அதை விட என்ன பக்தியான செயல் இருக்க முடியும். ஆனா அது வந்து ஆண்டவருக்கு கீழ்படுகிறதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும். பாருங்க இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. ஏன் ஆண்டவரை இது சோதிக்கிறது, விசுவாசம்ன்ற பேர்ல எத்தனை அட்டூழியங்கள் நடக்குது தெரியுமா, எத்தனை அட்டூழியங்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி சோதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா நம்மளா நம்ம நினைச்சுக்கிட்டு விசுவாசம்ன்ற பேர்ல அனாவசியமான ஆபத்தான சூழ்நிலையில நம்மளை போட்டுக்கிட்டு கேர்லெஸ்ஸா நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்துட்டு அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவார்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. அது ஆண்டவரை சோதிக்கிற மாதிரி விசுவாசம்ன்ற பேர்ல நம்மளா ஒன்னு காரியங்கள் நினைச்சுக்கிட்டு கேர்லெஸ்ஸா நம்ம வாழ்ந்துகிட்டு நம்ம ஆண்டவருக்கு கீழ்படியாம அவர் வார்த்தையின்படி நடக்காம நம்மளா ஒன்னு செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவார்னு நம்ம நினைக்க கூடாது. இது கவனமா புரிஞ்சுக்காங்க, இதுதாங்க ரொம்ப எல்லாரையும் கெடுக்கிறது. நம்மளா ஒரு உபத்திரவத்துல போய் மாட்டிக்கிட்டு ஆண்டவர் என்ன காப்பாத்துவாருன்னு கேட்க கூடாது. ஆண்டவர் ஒரு சில ஆண்டவர் நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சித்தத்தின்படி சித்தத்துல இருக்கணும். அந்த ரிஸ்க் நம்மளா நினைச்சுக்க கூடாது. பாருங்க தான் இருக்கிற ஆபத்து. யோசிச்சு பாருங்க, இது அப்ளிகேஷன் யோசிச்சு பார்த்தனா எவ்வளவு பிராக்டிக்கல் லெசன்ஸ். சாத்தா ரெண்டாவது சோதனையில் அவன் பண்ண நினைக்கிறது விசுவாசத்தை ட்விஸ்ட் பண்ண நினைக்கிறது, தவறான வழியில போக வைக்கிறது, தப்பாஸ் விசுவாசத்தை திருப்புறது. கடவுளுடைய பராமரிப்பு ஆதரவு வந்து நமக்கு அவருடைய பாதையில போகும்போதுதான் தேவ தூதர்களுடைய வழி ஆறுதல் இருக்கு. பாருங்க நான் இந்த சாத்தான் எங்க இருந்து கோட் பண்ணான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 91:11 அதுல அவன் என்ன தந்திரமா கோட் பண்ணிருக்கான் தெரியுமா, ஒரு சின்ன விஷயத்தை விட்டுட்டான்.
உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்.
எப்படி ஆரம்பத்திலே என்ன வருது, உன் வழிகள் எல்லாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சீங்கன்னா அவன் எந்த மாதிரி வழிகள் நடக்கிறவன், ஆண்டவருடைய வழிகள் நடக்கிறவன். அந்த பிசாசு உன் வழிகள் எல்லாம் சொன்னா போறீங்களேன், அதை விட்டுட்டான். ஆண்டவருடைய வழிகளை எல்லாம் போனா தான் அந்த பாதுகாப்பு உனக்கு இருக்கே தவிர நீயா நினைச்சுக்கிட்டு உழுவுறது இல்ல, ஆண்டவருடைய வழிகளில் போகும்போது தான் அந்த பாதுகாப்பு இருக்கு. அதை ஒண்டி சாத்தான் விட்டுட்டு பாதி வசனத்தை தான் கோட் பண்ணும், அவனுடைய தந்திரத்தை பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல பாருங்களேன், இதாங்க இந்த சோதனை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சோதனை. எத்தனை பேருடைய ஆத்மாக்கள் கெட்டு போயிருக்கு, சாத்தான் இதை பயன்படுத்தி எத்தனை தப்பான ஊழியங்கள் ஆரம்பிச்சிருக்கு, எத்தனை குடும்பங்கள் சுகம், குடும்பங்கள் கல்யாணம், சர்ச்சஸ் கெட்டு போயிருக்கு தெரியுமா. நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல, நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேங்க. இவங்க எல்லாம் விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காண்டி புரிஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னா இப்படி ஆயிருந்திருக்க மாட்டாங்க. உண்மையான விசுவாசம் அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும். இது ரெண்டும் சம்பந்தமே பாக்குறது இல்ல. உண்மையான விசுவாசம் யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரியும் எத்தனையோ பேருங்க, ஒரு அம்மா உடம்பு சரியில்லை, பயங்கர வியாதி, ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போமா அப்படின்னா, இல்ல நான் போமாட்டேன், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உன் நோய்களை எல்லாம் ஆண்டவர் குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு உக்காந்து உக்காந்தே செத்து போச்சு அந்த அம்மா. ஏன் இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்லை. ஏன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நோய்களை எல்லாம் குணமாக்குவே, நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு. இந்த காலத்திலயும் அப்படி இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பேச்சு கேட்டுட்டு தான் பாருங்களா, ஏன் விசுவாசத்தின் பேர்ல பக்தியின் பேர்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போறது தான் சோதனை. இதான் சோதனை. விசுவாச பக்தின்ற பேர்ல பாவம் செய்யறது. ஆண்டவருடைய எத்தனை கோடி மக்கள் அப்படி அழிஞ்சு போயிருக்கிறாங்க தெரியுமா? ஏன் அவங்களுக்கே சொல்லணும், எழுதி இருக்கிறதே அவங்களே அதான் சொல்றது, எழுதி இருக்கிறதே உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவேன்னு அவங்களுக்கு போய் சொல்லுங்க. எழுதி இருக்கிறதே பவுலும் திமோத்திக்கு சொன்னாரே, உன் மருந்து எடுத்துக்கப்பா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதை பாக்குறது இல்ல, ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிக்க வேண்டியது. இன்னும் எத்தனையோ பாஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க பாருங்க, நான் பாஸ்டர்ஸ் கூட்டம் நடத்துறோம், நிறைய பாஸ்டர்ஸ் வேதனை நம்ம ஊர்ல கூப்பிட்டு கூப்பிட்டீங்கன்னா பணம் கிடைக்குமான்னு பாக்குறதுதான் அவங்க வேலை. எங்கேயாவது பணம் கிடைக்குமா, எங்கேயாவது காசு கிடைக்குமா? நான் அவங்களை பாருதாம பாக்கல, எப்ப பாரு ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம்னா போனு மேல போன். எனக்கு சில பேர் உங்க போன் கூட எடுக்காது, நம்பர் இல்லாம எடுக்கிறது கஷ்டம், வெறும் போன்ஸ் தான். உங்க ஊழியத்துல நானும் சேரலாமா, உங்களை அதான் பண்ணலாமா, இதான் பண்ண, கடைசியில பார்த்தா எங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு பணம் கொடுங்க, நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு பணம் இல்லை. ஏன் ஏன் தெரியுங்களா? ஒழுங்கா நீ போய் வேலை செய்யலாம். ஏன் நான் என்ன ஆண்டவர் அழைச்சார், என்ன ஆண்டவர் அழைச்சார் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மெம்பர்ஸ் இல்லைன்னா ஒரு அஞ்சு பேர் மெம்பர்ஸ், அந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் ஃபுல் டைம் பாஸ்டர் தேவையா அந்த சபைக்கு? என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் முழு நேர ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் அழைக்கும் போது நான் அப்படி போக மாட்டேன். ஆண்டவர் அழைச்சிருக்கலாம், ஆனா அழைப்புன்னு வரும்போது நம்ம பராமரிப்பு கிரகிச்சு போகக்கூடாது இல்லீங்களா? ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு ஒழுங்கா ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்ல, வைஃபை பாக்குறது இல்ல, குடும்பத்தை பாக்குறது இல்ல, ஆனா ஆண்டவர் அழைச்சாரு நான் ஊழியத்துல ஃபுல் டைம் இருக்கிறேன்னு போறது விசுவாசம்ன்ற பேர்ல கீழ்படியாமை பாவம் பாருங்களேன். இதாங்க வர சோதனைகள். எப்படி வருது தெரியுமா? ஏன் ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா பராமரிச்சு இப்படியா பிச்சை எடுக்க விடுவாரு, மத்தவங்கிட்ட போய் கேட்க விடுவார். இப்படி அந்த மெம்பர்ஸ் அஞ்சு பேரோ பத்து பேரோ உயிரோ வாங்க வேண்டியது ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்ல, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்க காணிக்க கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு அது ஒரு சபை. இந்த மாதிரி எத்தனை சபைகள் இருக்கு, இதாங்க சோதிக்கிறது. விசுவாசம்ன்ற பேர்ல குதி, ஆண்டவர் நீ அவ்வளவு விசுவாசிக்கிறந்தா குதி அப்படின்றத இந்த மாதிரி பல எடுக்கலாங்க. இந்த மாதிரி தான் ரெண்டு உதாரணங்கள், இந்த மாதிரி பலது எடுக்கலாம். எத்தனை பேர் பெரிய நம்மளும் அதை நம்ம ஆண்டவரை நம்பிதான் செய்ய பாக்குறோம், ஆண்டவர் அதுக்கு பதிலும் கொடுத்திருக்கிறாரு. நாங்க ஒரு பெரிய சர்ச் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய இடத்த வாங்க போறோம். எப்படிங்க வாங்க போறோம்? விசுவாசத்தினாலேயே நாங்கள் செய்ய போறோம், விசுவாசத்தினாலேயே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க போற அதை வாங்கியே தீர்வோம் அப்படின்ட்டு போய் லோனை கீனை வாங்கி கடத்த வச்சுட்டு ஆண்டவருக்கு கேவலமான பேர் கொடுக்கறது. எப்படி குதி, எந்த பராமரிப்பின் இதுவும் இல்லாம குதி. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்ன்றது அது உண்மையான விசுவாசம் இல்ல, சுய வைராக்கியம், சுய சித்தம், சுய பெருமை ஒரு விதத்தில் பார்த்தோம்னா. ஏன் பாருங்களேன், இதாங்க பார்க்கணும். கடவுளை நம்ம நம்பணும், ஆண்டவரை நம்பணும். ஆனா அந்த தேவன் வந்து பராமரிப்பின் தேவன், வந்து சாதனத்தின் தேவன். உண்மையான விசுவாசம் எப்பவும் சாதனத்தை பயன்படுத்தும் இல்லைங்களா? கடவுள் திடீர்னு செய்யறவர் அல்ல, சாதனத்தை பயன்படுத்தும். எந்த தேவன் வந்து நான் உன்னை பராமரிக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரோ அதே தேவன் இன்னொரு வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஆண்டவர் பராமரிக்கிறது உன்னுடைய வேலையின் மூலமா உன்னை பராமரிக்கிறார். அந்த சாதனத்தை பயன்படுத்தினா தான் நமக்கு தீரமே தவிர, இந்த மாதிரி ஒரு பக்தின்ற பேர்ல மேஜிக் செய்யக்கூடாது. பக்தின்ற பேர்ல மேஜிக்கை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதைத்தான் செய்ய பாக்கிறோம். பக்தின்ற பேர்ல நீ குதி, உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வந்துச்சு இந்த சோதனை. எத்தனை சோதனைகள் வந்திருக்கு தெரியுமா இந்த மாதிரி? இதுக்குதான் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையான விசுவாசம் இட் வில் யூஸ் மீன்ஸ், சாதனத்தை பயன்படுத்தும். ஆண்டவர் கொடுத்த சாதனத்தை பயன்படுத்தி ஆண்டவரை நோக்கும். சாதனங்கள் இல்லாம ஆண்டவர் செய்யணும் செய்யணும்னு செய்வாருன்ற நம்பிக்கையில நம்மள ரிஸ்க்ல போட்டோம்னா ஆண்டவரை நம்ம சோதிக்கிறோம். பாருங்களேன், இதான் ஒரு அடுத்த ஆங்கிள் பார்க்கணும். முதலாவது ஒரு ஹீரோவா காட்டணும், ரெண்டாவது வந்து விசுவாசத்தை, அவர் அவ்வளவு விசுவாசம் இருக்கா அப்படின்றத உண்மையா சொன்னா சில பேருக்குள்ள ரொம்ப விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை வச்சியே அவங்கள கவுக்க பாக்குறது பாருங்களேன், என்ன தந்திரம் அந்த விசுவாசத்தை வச்சு. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னங்க, நம்ம எத்தனை பேருங்க 21 நாள் உபவாசம் செய்வோம்? அந்த அம்மா இறந்து போன அம்மா 21 நாள் உபவாசம் செய்வோம், தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன விசுவாசம்? அந்த விசுவாசத்தை ஒழுங்கா ஆண்டவருடைய வேத வாக்குக்கு கீழ்படிதல்ல நடத்தல அந்த பாஸ்டர்ஸ், கள்ள பாஸ்டர்ஸ் நடத்தி மேஜிக்க சொல்லி கொடுத்த அந்த அம்மா ஏமாத்தி அமைச்சிட்டாங்க. விசுவாசோன்ற பேர்லயே எத்தனை பேருக்கு எடுக்கிறான் தெரியுங்களா? ரொம்ப சேட். இதான் அவருக்கு வந்த சோதனை. ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான இயேசு பதில் சொன்னதுல பாக்கணும். என்ன பாக்கணும்? வேத வாக்கியங்களை வந்து நம்ம எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்த்து தான் அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் பிசாசு ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா அவ எதுவுமே நிரூபிச்சிடலாம் பைபிள்ல. ஒரே வசனம், அதனோட பகுதிய கான்டெக்ஸ்ட் இல்லாம என்னன்னோ கதை சொல்லிட்டு போலாம். அதுதான் பிசாசுடைய பிரசங்கம்னு கூட நம்ம பாத்துக்கலாம். ஏன் அவன் அப்படித்தான் பண்றான், இருக்கிற வசனத்திலேயே ஒரு கூட கொஞ்சம் விட்டுட்டான். அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நீ குதி அப்படின்றது நம்ம ஊர்ல எத்தனை பிரசங்கம் நடக்குது அப்படி, அதெல்லாம் பிசாசின் பிரசங்கம் பாத்துக்கங்க. ஒரே வசனம் தான், அதை எடுத்துருக்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கான், நீ தலையாகாமல் வாழாகுவாச்சு வாழாகாம தலை ஆகுவார் அப்படி இப்படின்னு வாக்கு. அது கண்டிஷன்ஸ் என்ன பாக்குறதுல யாருக்கு சொன்னது கண்டபடி உளர வேண்டியதெல்லாம் பிசாசின் பிரசங்கம் தான். ஆண்டவருடைய வார்த்தையை பாத்துக்கணும் பாருங்களேன். வேத வாக்கியம் வந்து ஒரு வசனம் இல்ல, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் வேத வசனம் இல்ல, வேத த வேர்ட் ஆஃப் காட்ன்றது வந்து ஒரு ஒரு வசனங்களும் கொண்ட எல்லா வசனமும் எல்லா அதிகாரமும் கொண்ட முழு வேதம் தான் வேத வாக்கியம். பிரிக்க முடியாத சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற வேத வாக்கியம், அதுல ஏதாவது பிரிச்சோம்னா ஓட்டையா போயிடும் ஒன்னொன்னுக்கும். ஆண்டவர் அந்த வாசனங்களை வார்த்தைகளை மாத்திரம் இன்ஸ்பயர் பண்ணல, அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனையும் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார். அந்த கனெக்ஷனை விட்டுட்டு வசனத்தை எடுத்தோம்னா அது வேத வாக்கியமா இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம், அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை எங்கேயோ திருப்பிட்டு ஆண்டவர் இது சொல்லியிருக்கார், முன்னாடி என்ன சொல்லியிருக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்காம மற்ற பகுதிகளோடு நம்ம படித்து மத்தது என்ன சொல்லுதுன்னு பார்த்து பேலன்ஸ் பண்ணி சரியா அதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தை இயேசு அதுல காட்டுறார். நீ உழு தேவ தூதனை உன்னை காப்பாத்துவார் கல்லில் எழாதபடி ஒரு வசனத்துல போட்டிருந்தா இன்னொரு பகுதியில் என்ன போட்டிருக்கு, ஆண்டவரை நீ சோதிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. இதை ரெண்ட வச்சுதான் அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் அதுல காட்டுறார். புரியுதுங்களா? அதான் சாத்தானுடைய சோதனைகள் பாருங்களேன். வேதத்தையும் ட்விஸ்ட் பண்ண முடியும், வேதத்தையும் ட்விஸ்ட் பண்ண முடியும். உண்மையான விசுவாசம் மறுபடியும் என்ன செய்யும் தெரியுமா? உண்மையான விசுவாசம் வந்து கடவுளை நம்பி, கடவுளை நம்புகோம், நம்பி அவருடைய வசனத்துக்கு கீழ்படியும், அவருடைய வசனத்துக்கு எல்லா விதத்திலையும் கீழ்படியும்னு போக்கணும். அதான் உண்மையான ஃபேத் தெரியுங்களா? சும்மா பக்தின்ற பேர்ல எனக்கு விசுவாசம் இருக்குன்ற பேர்ல வேத வசனத்தை விட்டு தனியா எதோ மேஜிக் செஞ்சுக்கிட்டு எதோ காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இல்ல, பெரிய காரியங்களை கூட செய்யலாம், பிசாசு செய்யற வைக்கிற வேலை. உண்மையான ஆண்டவருடைய வழி என்ன? விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியணும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கத்துக்கணும். அதுதாங்க உண்மையான விசுவாசம். அப்ப ஊர்ல எல்லாம் ஜபிக்கிறேன், அந்த அற்புதம் நடக்குது, இந்த அற்புதம் நடக்குது, அங்க உழுறாங்க இவங்க உழுறாங்க மேஜிக்கு, அதெல்லாம் விசுவாசம் இல்ல, அதெல்லாம் பிசாசு செய்ய வைக்கிற சென்சேஷனல் திங்ஸ். அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்க பார்க்கணும். பயங்கரம் உண்மையான விசுவாசம் இல்லைங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளை கீழ்படிய வச்சு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மளை நடக்க வைக்கும். அதை புரிஞ்சுக்க பார்க்கணும் பாருங்க. வி ஆர் உண்மையான வேதத்தையும் ட்விஸ்ட் பண்ண முடியும். எப்படி ட்விஸ்ட் பண்ண முடியும்? பரிசுத்தம் 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 சொல்லிக்கிட்டே அந்த சபையில கிருபையே இல்லாம போயிட முடியும். இல்ல கிருபா 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 கிருபையில மன்னிக்கிறார் கிருபையில மன்னிக்கிறார்னு சொல்லிக்கிட்டே அந்த பரிசுத்தமே இல்லாம கூட செஞ்சிட முடியும். அந்த பேலன்ஸை நம்ம பார்க்கணும், வேதம் கொடுக்கற பேலன்ஸ் அழகா பார்க்கணும் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்கு இன்னும் சில பேர் இப்படிதான் பண்றது, கிறிஸ்துவுக்கு இல்ல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு வேதம் போட்டிருக்கு. அதனால பொண்ணுங்கெல்லாம் பாஸ்டர் ஆக்கிடுங்க, பொண்ணுங்கெல்லாம் பாஸ்டரா பாடிட்டோம், அவங்க எல்லாம் முன்னாடி நிக்கிட்டோம்னு சில சபைகள் செய்யறது உண்டு. ஆனா அதே வேதம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது, பெண்களுக்கு தலைமையில சபையில போடக்கூடாதுன்னு சொல்லுது. இது ரெண்டும் பார்த்து தான் வேதம் புரிஞ்சுக்கணும். ஒன்ன வச்சுக்கிட்டா பிசாசு வழியில தான் நம்ம விழுந்துரும், அதை நம்ம பார்த்துக்கணும். சரி, இதெல்லாம் முக்கியமான பாடங்கள். இதுதான் ரெண்டாவது வந்த சோதனை பாருங்களேன். நமக்கு எல்லாம் எப்படி எல்லாம் வர முடியும் இந்த சோதனை? ஆண்டவர் அது கரெக்டா பதில் சொன்னார், ஆண்டவரை நம்ம சோதிக்க கூடாது. சரி, மூணாவது சோதனையை பார்ப்போம்.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான்.
பாருங்க, இதுல திருப்பி 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 ட்ரை பண்ணி நம்ம அவரு விசுவாசத்திலேயே உறுதியா இருக்கிறாரு, கீழ்படிதல்லையும் உறுதியா இருக்கிறார். இது ரெண்டுல உறுதியா இருந்தோம்னா பிசாசுக்கு வேற வழியே இல்லை. பாருங்க, ஒன்னு விசுவாசத்தை கெடுக்க பார்த்துச்சு, இல்ல விசுவாசத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விசுவாசத்தினுடைய கீழ்ப்படிதல் ஒழுங்கா இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிஞ்ச மாட்டார் இவரு. அது ரெண்டும் ஒழுங்கா இருக்கும் போது பிசாசுக்கு வேற வழியே இல்லை. டெஸ்பரேட்னா வேற வழியே இல்லை, என்ன செய்யறது வேற வழியே இல்லைன்றத போது சில பேர் பாத்தீங்கன்னா டெஸ்பரேட் ஆயிட்டீங்கன்னா முட்டாள்தனமான காரியத்தை செய்வாங்க. அந்த மாதிரி தான் பிசாசு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்யுது. ஏன் அதுலயே தெரியுது அவனுக்கு வேற கெதியே இல்லாம போயிட்டான். வேற வழியா இல்ல கடைசி தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பாருங்க அவனுடைய ஃபைனல் அட்டாக். ஒரு தந்திரமா இப்போ அப்படித்தான் சொல்றமா தந்திரத்தெல்லாம் விட்டுட்டான். அவன் முகமுடி போட்டுக்கிட்டு நீ தேவகுமார் நான் இந்த செய்ய அப்படி செய்யலாம் இல்ல விஷயத்துக்கு வரேன் நினைப்போம் அப்படின்னு அவன் முகமுடிய கழட்டிட்டு எல்லாத்தையும் ஓகேப்பா நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு வெற்றி வேந்தனை வீரனை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எத்தனையோ பேரை சோதிச்ச எல்லாம் விழுந்துட்டாங்க. உன்ன மாதிரி யாருமே நின்னதில்லை. ஆகவே இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆஃபர், இதுவரைக்கும் யாருக்குமே இன்னமும் கொடுக்காத ஒரு ஆஃபரை நான் உனக்கு கொடுக்கறேன். என்ன ஆஃபர்? எல்லா ராஜ்யங்களும் நான் உனக்கு கொடுக்கிறேன், எல்லா ராஜ்யங்களும் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரே விருப்பம் என்ன தெரியுமா? என்ன? என்னுடைய ஒரே விருப்பம் முகமுடி இப்பதான் கிழியுது. அவன் இதைத்தான் செய்ய நினைக்கிறது, இதைத்தான் செய்ய நினைக்கிறது. இதுதான் அவனுடைய நித்திய நித்தியமான தீர்க்க முடியாத தாகம் வாஞ்ச ஆசை. இதுக்காகத்தான் பரலோகத்திலிருந்து உத வாங்கிட்டு வெளியே வந்தான். அவரை ஒண்டி ஆராதிக்கணுமா என்ன ஆராதிக்கணும்ன்றதுக்காகத்தான் அடிவாயிட்டு வெளியே வந்தார் இல்லைங்களா. இதுதான் அவனுடைய ஆசை. அந்த முகமுடிய கிழிச்சு இது தான்ப்பா எனக்கு, இதுதான் ஒண்ணு, அதுக்காக எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துறேன். இத ஒண்ணு எனக்காக செய் பாருங்களேன், இத ஒண்ணு எனக்காக செய். வாண்ட்ஸ் டு பி வர்ஷிப்ட். அத வந்து அவர் உயர்ந்த மலையில் இல்லைங்களா, உயர்ந்த மலையில் கூட்டு போய் என்ன
காட்டுறான்,
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதனோட மகிமையையும் அவன் காமிச்சிருக்கிறான். பாருங்க எல்லா உலகத்துல இருக்கிற அழகு ஐஸ்வர்யம் வல்லமை யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அவன் காமிச்சான். அந்த என்ன ஒரு பேனரமா, பேனரமானா ஒரு விசாலமான காட்சி, விசாலமான காட்சி. அவர் மனசுல கண்களுக்கு முன்பதாக அந்த கலர்ஸ் எவ்வளவு இருக்கும், அந்த அழகுங்க எவ்வளவு இருக்கும், எத்தனை விதமான காட்சிகள், எத்தனை விதமான அந்த காலத்தில் இருந்த பிரபுக்களுடைய ஆடம்பரங்கள், அவங்களுடைய டிரெஸ்ஸஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய கிரீடங்கள், அவங்களுடைய ஆடம்பரம், ஆரவாரம், அந்த சிங்காசனம், பிரம்மாண்டமான அவங்களுடைய கட்டளைகள், மாளிகைகள், கோட்டைகள், அவங்களுடைய பில்டிங், நகரத்தில் இருக்கிற பில்டிங்ஸ், ரோமுடைய பெரிய மகிமை எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாத்தையும் அவர் கண்களுக்கு முன்பதாக எல்லா உலகத்தில் இருக்கிற இன்பங்களும் இயேசுக்கு முன்பதாக காட்ட நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, சாத்தான் காட்டுறதா? சொல்லவே வானா. ஒண்ணுன்னா அவன் பத்து விதத்துல காட்டுவான் இல்லைங்களா, எல்லாம் பயங்கரமா பிரைட்டா இன்பமா சந்தோஷமா. ஏன்னா அவ்வளவு அசிங்கமான பாவத்தையே ரொம்ப இன்பமா காட்டக்கூடியவன் அவன். எவ்வளோ கலர்ஃபுல்லா காமிச்சிருப்பான், எவ்வளோ பிரைட்டா அதுல இருக்கிற சாபங்களும் பாவங்களையும் அசுத்தங்களையும் எல்லாத்தையும் மறைச்சு எல்லாம் அட்ராக்டிவா காமிச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு காட்சி போதும் எனக்கு, ஒரு காட்சி போதும் உங்களுக்கு உளுந்துறதுக்கு சாஷ்டாங்கம்மா. உலகத்துல இருக்கிற எல்லா காட்சியும் அவருக்கு முன்பதாக ஓடி இருக்கு. இதுலாம் சொல்லுவாங்க, த மோஸ்ட் ஹை பட்ஜெட் மூவின்னு போட்டு பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மூவி யாருமே எடுத்திருக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற சகல மகிமையும் ஒரு மூவியில காட்டணும்னா அவனால காமிச்சிருக்க முடியுது, காட்டியிருக்கான். அதையெல்லாம் பார்த்த தேவன் ஒரு காட்சி போதும் சில நேரங்களில் எனக்கு சாஸ்தாங்கமா நான் விழுந்துட முடியும். ஆனா அந்த தேவன் எல்லாத்தையும் பார்த்தவர் பாருங்கள, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன என்ன பண்றாரு,
அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
வர்ஷிப் வர்தி சேவியர், ஆராதிக்க கூடிய தேவன், எல்லா மகிமையும் பார்த்து இதெல்லாம் உனக்குத்தான். நம்ம பாக்குறோம், பாக்குறதுலயே விழுந்துடுறோம். இதெல்லாம் உனக்குத்தான் போது அவரு அது எல்லாத்தையும் நிராகரித்து எனக்காக அவமானத்தையும் சிலுவையும் அவர் தெரிந்து கொண்ட இரட்சகர் பாருங்களேன். அவருடைய அவருடைய தந்திரம் பாத்தீங்கன்னா, பிதாவுடைய சித்தம் வந்து இதெல்லாம் இயேசுக்கு கிடைக்கணும்னு தான் பாருங்களா. ஒரு வசனம் படிங்க, சங்கீதம் 2:7, சங்கீதம் 2:7,
தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன்.
சங்கீதம் 2,
கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்.
பாருங்களேன், இது வந்து மேசியாக்கு குமாரனுக்கு வரவேண்டிய சுதந்திரம். இவ என்ன சொல்ற மாதிரி வருதுங்க, இது அவரு பாத்திரமானவர் இதுக்கெல்லாம். அவன் வந்து முதல்ல பிதாவுடைய சித்தத்தை அந்த அவர் சுதந்திரமா கிடைக்க வேண்டிய ஆசை இயேசுக்கு இருக்கு. அவர் குமாரன் இல்லையா, அவர் சுதந்திரிக்கணும். குமாரனா அவர் ஒன்னும் பண்ண முடியல, இப்போ ராஜாவாக அவருக்கு எடுக்கலாமான்னு பாக்குறான். ஏன்னா அவருக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கு, அதான் ஆம்பிஷன். என் பிதா எல்லாத்தையும் சுதந்திரமா எனக்கு கொடுப்பாரு, அதை வாங்கி தனக்காக வச்சுக்கிறது, தன் பிதாக்கு திருப்பியும் கொடுக்கணும், நான் அதெல்லாம் கொடுத்துறேன்றான். பாருங்கள, அதெல்லாம் கொடுத்துறேன். என் பிதா முதல்ல பிதாவுடைய சித்தத்தில இருந்து அவனுக்கு எடுக்கணும்னு பார்த்தாரு. ரெண்டாவது பிதாவுடைய சித்தத்தை ஊகம் பண்ணி கீழே உளுந்துரு அப்படின்ற மாதிரி பார்த்தா, இப்ப என்ன சொல்றான், பிதாவுடைய சித்தத்தின் குறிக்கோளை நான் உனக்கு கொடுக்கறேன், இதுக்காகத்தான் நீ இவ்வளவு பண்ற, அதையே நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா பிதாவுடைய வழிய விட்டுரு, பிதாவுடைய வழியில போவாத, என் வழியில அதை வாங்கிக்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன நமஸ்காரம் போட்டுரு எனக்கு, அதுலயே நான் பேரானந்தத்தில் நரகத்தில் இறங்கி விடுவேன் அப்படின்னு கேட்கறான். பாருங்களேன், இதுவே போதும், சாஸ்டாங் ஆச்சு எனக்கு அப்படின்னு. இயேசுக்கு இது ஒரு சோதனை தான், அவருடைய மனுஷிகத்துக்கு. யோசிச்சு பாருங்க, இவருக்காகத்தான் அவர் வந்தார். ஏன்னா சாத்தான் அதெல்லாம் கொடுக்கறன்னும் போது என்ன நடக்கும் அவருக்கு, இதை அப்படி வாங்கியிருந்தாருன்னா தான் பாடுபட வேண்டியதில்லை, பாவ பலி ஆக வேண்டியதில்லை, சிலுவை பாதை இல்லை, மரணம் இல்லை, அவருடைய கெச்சமென வியாகுலம் இல்லை, எல்லாத்தையும் எஸ்கேப் ஆயிடலாம், எஸ்கேப் ஆயிரலாம், எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம், எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு கிடைக்க முடியும். அந்த பயங்கரமான நீண்ட பாதை, 3 வருஷம் சிலுவையின் பாதை, கஷ்டமான பாதை, அவருக்கு அவமானம் இல்லை, நிராகரிப்பு, வாரடி, துப்பு, அடி, சிலுவையில் ஆணி தொங்குறது, அதெல்லாமே வேணாம், இதை இப்படியே எடுத்துக்க, எனக்கு ஒரு குமுடு போடு போதும் அப்படின்றான். பாருங்களேன், தாங்க அவன் செய்யற ஒரு தந்திரம் என்ன பண்ண பாக்குறான், கிறிஸ்துவை அந்தி கிறிஸ்துவா மாத்தணும்னு பாக்குறாங்க. எல்லாத்தையும் உனக்கு தர, ஆனா எனக்கு கீழே வந்துருத்தான், எனக்கு கீழே வந்துருத்தான் பாக்குறோம். ரொம்ப பயங்கரம் இது வந்து. இந்த சோதனை வந்து தனக்கு ஊழியம் வாழ்க்கையெல்லாம் துரத்துச்சவர், தன்னுடைய சீஷர்களே ராஜாவாகு ராஜாவாகுன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, ஊர் ஜனங்களே ஆக்கணும்னு பார்த்தாங்க, அவர் சாப்பாடு போடும்போது ராஜாவாக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அவர் எப்பவும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தார் இல்லைங்களா, தன்னுடைய பிதாவின் வழியில தான் எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும். பாருங்க, இதாங்க அவரு சபைக்கும் வர சோதனை, நமக்கும் வர சோதனை. உலகத்தின் மாதிரியே நம்ம மாறி உலகத்தை திருத்த பார்க்கறது நமக்கும் வரலாம் இல்லைங்களா, பிசாசு வழியில. த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்வாங்க, நம்ம அடைய வேண்டிய குறிக்கோள் சரியா இருந்துச்சுன்னா அதை எந்த கோல்மாலாவது பண்ணி அடையலாம், அது ரொம்ப தவறு. ஆண்டவருடைய குறிக்கோளை ஆண்டவருடைய வழியின் மூலமா தான் அடையணும். காஸ்பல் தானே சொல்றோம், அதனால அதை சொல்லி பொய்ய சொல்லி இதை சொல்லி கூட்டு வந்துடலாமா? நோ, பிதா எந்த வழியிலயோ அந்த வழியில தான் நம்ம யூஸ் பண்ணோம். இவன் அதான் சொல்றான், உன் குறிக்கோளை நான் கொடுத்துறேன், ஆனா அதனோட சாதனத்தை பிதாவின் வழியில பண்ணாத, என் வழியில பண்ணு. உலகம் சபைகள் அதை தான் செய்ய பாக்குது. நாங்க காஸ்பல இயேசு கிட்ட கொண்டு வந்துடுறோம், இயேசு கிட்ட கொண்டு வரோம், எப்படி கொண்டு வரீங்க, தவறான வழிகளில் கொண்டு வர்றது, அது சரியா இருக்க முடியாது, ஆண்டவருடைய சித்தம் இல்ல. பாருங்க அவர் எப்படி என்ன பதில் சொல்றாரு அதுக்கு, 10வது வசனம்.
அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
நம்ம அது சாதாரணமா போட்டிருக்கு, கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்கும் அது, என்னை பார்த்து நீ ஆராதனை பண்ணுனா கட்டளைகள்லயே மிக உயர்ந்த கட்டளை வந்து உன் தேவனாகிய கர்த்தரை நீ ஆராதனை பண்ணு. அவருடைய ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு சிறிதான டீவியேஷன், அவருடைய சித்தத்துக்கு டீவியேஷனும் கிறிஸ்துவனால பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்டு இருக்கும் போது கிறிஸ்துவை மிக 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 பெரிய பாவம் செய்யும்படிக்கு செய்யறான் சொல்றான். அது எவ்வளவு டார்ச்சரா அவருக்கு இருந்திருக்கும். அதனாலதான் கோபத்துல அப்பாலே போ சாத்தானே இருக்கிறார், பயங்கர கோபத்துல அது சொல்லி இருக்கிறார். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. எவ்வளவு பெரிய பாவத்தை அவன் செய்ய நினைக்கிறான், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை அன்றி வேற ஒருவரையும் நீ ஆராதிக்க கூடாது அப்படின்னு எழுதி இருக்கிறது. பாருங்களேன், கடைசியிலே கூட வேற எதுவுமே வேர்டை தான் அவர் யூஸ் பண்றத நம்ம பாக்குறோம், வேர்டை தான் அவர் யூஸ் பண்றதை பாக்குறோம். சாத்தான் பாருங்க, அவருடைய ஆம்பிஷனை ட்விஸ்ட் பண்ணி நமக்கும் செய்யலாங்க. நம்முடைய ஆம்பிஷன் என்ன, அதை அடையணும், இதை அடையணும், ஊழியத்தை செய்யணும், அதை செய்யணும், இல்ல பணத்தை சம்பாதிக்கணும், இதை செய்யணும். நான் உனக்கு தருகிறேன் பிசாசு சொல்றான், ஷார்ட்கட் எடுத்துக்க, நான் உனக்கு தருகிறேன். ஆனா அது ஒருபோதும் சரியா வர முடியாது. ஆண்டவருக்குள்ள காத்திருந்து ஆண்டவரும் கொடுக்கிறாரு அதை, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற தேவன் தான். ஆனா அது பொறுமையோடு அவர் காத்திருந்தா அவர் செய்யறார். ஷார்ட்கட் எடுத்தோன்னா அழிவுல தான் முடியும். சரி, கடைசியில எப்படி முடியுது பாப்போம், 16வது வசனம்.
அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.
பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு இந்த வசனம். தான் இவ்வளவு செஞ்சுட்டு என்ன நடக்குது, அவன் ஓடி போனான், தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இது நமக்கு சோதனையில நம்மளோ கஷ்டப்படும் போது நீங்க இதை அனுபவிச்சிருக்கீங்களா தெரியல, நின்று 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 மேற்கொள்ளும் போது அந்த சோதனையை மேற்கொண்டு வந்துட்டோம்னா ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆறுதல் ரொம்ப பெருசு. அப்பதான் இங்க நடக்கிறத பாக்குறோம். சாத்தான் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய கன்ல புல்லட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னமே என்ன செய்ய முடியும், அவங்க அந்த வில்லு கூடை காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி இன்னமே வேற ஒண்ணுமே இல்லை. He is met more than his match னுவாங்க இங்கிலீஷ்ல. அவரை விட உயர்ந்தவர் அந்த போர்க்களத்துல தோத்து போனவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஆயிடுச்சு, வேற என்ன பண்றது, தயங்கிக்கிட்டு கால் உடைஞ்சு நொண்டி நொண்டி போற மாதிரி. இது மரண அடி வாங்கியிருக்கிறான். இது வரைக்கும் யாருக்கிட்டயோ இப்படி வாங்கினது இல்ல, பயந்து மிரண்டு போய் நொண்டி நொண்டி ஓடுற மாதிரி ஆண்டவர்கிட்ட இருந்து அவர் சொல்றார், அப்பாலே போ அப்படின்றாரு. உன்னால செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இனிமே அவங்ககிட்ட ஒன்னும் இல்ல அப்படின்னு விரட்டுறாரு. பாருங்களேன், சாத்தாங்கிட்ட நம்ம தோத்து போகும்போதெல்லாம் சில நேரங்கள் இந்த காட்சியை பார்க்கும் போதுதான் அவர்கிட்ட உன்னால ஒன்னும் பண்ண முடியல இல்ல, எப்படி ஓடுன அவர் விரட்டுறார், ஓடி போறான் நொண்டி நொண்டி போற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள்னா என்னென்ன செஞ்சாங்க, என்னென்னலாம் சாத்தான் கொடுக்கறேன்னு நினைச்சானோ அதை விட பல மடங்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கிடைச்சிருக்கும். அப்பதான் கொடுத்திருப்பாங்க, ஒருவேளை அவருக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்க தேவ தூதர்கள். நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கோ நினைக்க, சாத்தான் கொடுக்கறது ஷார்ட்கட், இதை செஞ்சுக்க இதை செஞ்சுக்க உடனே பிடிச்சிக்கன்னு நம்ம ஏமாந்து அழிஞ்சுதான் போறோம். அது அவனுக்கு இடம் கொடுக்காம நின்று ஆண்டவர் கொடுக்கறதான் நான் எடுத்துக்குவேன், ஆண்டவருக்காகத்தான் பொறுமையா காத்திருப்பேன், ஏன் சுய திருப்திய தவறான வழியில தேட மாட்டேன். நிற்கும் போது அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு பல மடங்கு இன்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்காரு தெரியுங்களா. சாப்பாடு நிச்சயமா நல்ல சாப்பாடு கொடுத்திருப்பார். பணிவிடை தேவதூதர்கள் சாப்பாடு சொல்லணுமா, பணிவிடை செய்தார்கள். அடுத்தது என்ன, அவன் கீழே உளுந்து இதை பண்ணு, நீ தேவகுமார் நான் அவங்க வந்து ஆறுதல் படுத்திருப்பாங்க இல்லைங்களா. மெய்யாகவே நீ தேவகுமாரன் தான், அதனால அது அவங்க பிரசன்னமே உணர்த்தும் இல்லைங்களா. அந்த சந்தேகமே போக்கும்படி இந்த ராஜ்யம் எல்லாம் ஒரு நாள் உனக்காகத்தான் கிடைக்க போகுது, சாத்தான் வழியில நீ விட்டுட்ட மெய்யானுமே நிரந்தரமா உனக்கு தான் கிடைக்க போகுது, எல்லோரும் உன்னத்தான் ஆராதிக்க போறாங்க ஆறுதல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் புரியுதுங்களா. அதான் சோதனை இல்ல, ஆண்டவர் சோதனையில் நான் நிற்கிற மனிதன், சோதனை மேற்கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான்னு வேறும் சொல்லுதே, அவன் தான் நிரந்தரமா சந்தோஷமா இருக்கிறவன். சோதனையில விழுகிறவன் தான் வியாகுலப்படுகிறவன். சில பாடங்களை நம்ம படிச்சுட்டு முடிப்போம் வேகமா, பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா நான் சொல்றேன் பாருங்களேன். இது அழகா வருது, இந்த 11 வசனத்திலயும் இந்த பாடங்கள் அழகா வருது. முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனை என்பது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதி. நமக்கு நம்முடைய ஆண்டவரே தன்னுடைய மானிடத்தில் சோதிக்கப்பட்டார் என்றால் நம்ம யாருமே சோதனையிலிருந்து தப்ப முடியாது, புரிஞ்சுக்கங்க. நம்ம ஏன்னா எனக்கு ஒன்று எப்படி நடக்குது, எனக்கு ஒன்று எப்படி சோதனை வருது, மனிதர்களே அன்றி வேற சோதனை உங்களுக்கு வரலன்னு வேதம் சொல்லுது. நம்ம அப்படித்தான் நினைச்சுக்கிறோம், யாருக்கும் வராத சோதனை இல்லை, நம்ம எல்லோருக்கும் சோதனை வரும். ஆண்டவர் அதை அனுப்புறாரு, ஆண்டவர் நம்ம கிருபையில வளரணும்னு அதை அனுப்புறாரு. ஆனா சாத்தான் அது செஞ்சு நம்மளை பாவத்துல உழு வைக்கும். நம்ம எல்லாருக்கும் சோதனை வரும் பாருங்களேன். சோதனை வரும்போது அது நம்ம வினோதமா ஒரு போதும் நினைக்க கூடாது. சில நேரத்தில் இதை மறந்துடுறோம், என்ன மறந்துடுறோம், சில நேரத்தில் சாத்தா வந்து அந்த சோதனையில தவறான கற்பனைகளை நம்மளுக்கு கொடுக்கலாம், தவறான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கலாம், பாவமான சிந்தனைகள் புரியுதுங்களா, சந்தேகங்களை நமக்கு கொடுக்கலாம், கேள்விகளை நமக்கு கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லணும், சாத்தா நம்ம கிட்ட இருக்கிறான்னு ஞாபகப்படுத்தணுமே தவிர நம்ம சமாதானத்தை இழக்க வேண்டியதில்லை புரியுதுங்களா. நம்ம எதுக்கு ரொம்ப பயப்படணும், அந்த சோதனைக்கு இடம் கொடுக்கறதுல தான் பயப்படணும், அதுக்காகத்தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தான் நம்ம கிட்ட இருக்கிறான்னு நினைச்சு ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஓடுறதுக்கு தான் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தணுமே தவிர அது வந்துருச்சேன்றதுனால கலங்கி ஆண்டவர்கிட்ட இருந்து பின்னாடி போக வேண்டியதில்லை. ஏன்னா சோதனை வர்றது சகஜம், இயேசுக்கே வந்துச்சு. நமக்கு தப்பான எண்ணங்கள் சோதனை எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை குறித்து வருத்தப்பட வேண்டியதில், சமாதானத்தை இழக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஓஹோ வந்தாச்சு சாத்தான் நம்ம கிட்ட, ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகத்தான் நம்ம ஓடணும், ஆண்டவரே இவன் இப்படி பண்றான் என்ன அப்படின்னு. அதனால பிரச்சனை இல்லை, அந்த சோதனை இடம் கொடுத்து செய்யறதுக்கு தான் நம்ம தப்பாயப்படணும், அதுதான் பாவம். சோதனை வர்றது தவறல்ல, சோதனை வரும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சோதனை எந்த நேரத்திலையும் வரும். இப்பதான ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இப்பதான சபைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இல்ல இயேசு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு ஆவியானவர் அபிஷேகம் பெற்று பிதானால நேச குமார்னு அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே அவருக்கு சோதனை வந்துச்சு. நம்ம பரலோகத்துக்கு எவ்வளவு தான் நெருங்கி இருந்தாலும், இப்பதான் கம்யூனியன் எடுத்துட்டு வந்தாலும், ஆண்டவருடைய இன்பங்களை கண்டுட்டு வந்தால் அடுத்த நிமிஷம் சாத்தான் நமக்கு என்ன வச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. ஆகவே எந்த நேரத்திலையும் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மூணாவதாக சோதனை எந்த நேரத்திலையும் வரும், ரெண்டாவது. மூணாவதாக சோதனைகள் எப்பொழுதோ இந்த மூணு விதத்தில் தான் வரும். ஒன்னு யோவான்ல அவர் சொல்றாரு, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. உங்களுக்கு வர உள்ள மனுஷங்களுக்கு வர எல்லா சோதனைகளும் இந்த மூணு பக்கெட்ல தான் இருக்கும். இந்த மூணு தான், எது இதுக்கு வெளியே சோதனைகள் என்பது இல்லை. முதலாவது வர சோதனை என்ன? மாம்சத்தின் இச்சை. உன் நிலைமை பார், உன் பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பார். இன்னமோ கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிறியா? அவர் சித்தத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறியா? நீயா மிஞ்சி உன் சுய திருப்தியை தேடு. கடவுளுடைய சித்தத்தை கேர் பண்ணாத, அவரெல்லாம் காத்திருந்தா பிரயோஜனம் இல்ல, அவரெல்லாம் நம்பி இருக்காதே அப்படின்றதுதான். ஆண்டவருடைய சித்தத்தை மிஞ்சி கடவுளுடைய பராமரிப்பை சந்தேகப்பட்டு சுயமா சுய திருப்தியை நாடுறதுதான் மாம்சத்தின் நிச்சயம். நம்மளாம் கல்லுகளை அப்பமாக்குன்ற ஒரு சோதனை வராது, ஆனா பராமரிப்பை சந்தேகப்படும்படிக்கு சோதனை வரும், முறுமுறுக்கும்படி சோதனை வரும். நமக்கு வர்றது இல்ல, யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன காரியங்கள் போதும், நம்ம டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா போதும், ஆண்டவர் இருக்கிறாரா, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஒரு கம்ப்யூட்டர் கெட்டு போச்சுனா, வீட்டில் கேஸ் தீர்ந்துருச்சுன்னா எப்படி புலம்புறோம் இல்லைங்களா? ஆண்டவரே செத்து போயிட்ட மாதிரி புலம்புறோம், ஆண்டவரே இல்லாத மாதிரி புலம்புறோம். ஒரு வாட்டி மார்ட்டின் லூத்தர் எப்ப பாரு, ஒரு ரெண்டு வாரம் டிப்ரெஷன், ஏன் அது நடக்குது, ஏன் இது நடக்குது, என்ன இத்தனை பாரங்கள், எத்தனை கஷ்டம், எத்தனை கஷ்டம். அவங்க வைஃப் என்ன பண்ணிச்சா, அவங்க யாராவது வீட்டில் இறந்துருந்தாங்கன்னா வெளியில டோர்ல பிளாக் பெயிண்ட் அடிச்சிருவாங்க, பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு வச்சிருந்துச்சா. அவர் வந்து வரும்போது என்ன, இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள், இன்னும் என்ன, எனக்கு வேற யாரும் செத்துட்டாங்க நம்ம வீட்டுல, இது என்ன பிரச்சனை வம்பு அப்படின்னு அந்த வைஃப் சொல்லிச்சான், கடவுள் செத்து போயிட்டாரு. கடவுள் செத்து போயிட்டாரான் கோமா, என்ன தேவ தூஷணம் சொல்லுகிறாய் நீ, ஏன்னா நான் வாயில சொல்ற நீ செயல்ல காட்டுற, நீ ரெண்டு வாரமா அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் கடவுள் செத்தா போயிட்டாரு. அவரு ஆளுகை செய்யல, எல்லாத்தையும் உன்னை ஆளல, உன்னை கவனிக்கிறேன்னு சொல்லல, இன்னைக்கு காலில கூட சொன்னாரு, ஏன் கடவுள் செத்து போன மாதிரி பண்ற நீ, ஏன் அவரை நம்பி வாழ மாட்டேன்ற அப்படின்னு அவர் பிடிச்ச அந்த அம்மாவே திட்டுச்சான், அதுல இருந்து அவர் அந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஹிஸ்டரியில நமக்கு சொல்லப்படுது. ஆகவே நமக்கு வர சோதனை கடவுளுடைய பராமரிப்பு சந்தேகப்பட்டு முறுமுறுத்து நம்ம சுய திருப்தியை நாடுறது. ரெண்டாவது நமக்கு வர சோதனை ஆண்டவருடைய ஆண்டவரை சோதிப்பது. பிராக்டிக்கலா சொல்ல போனோம்னா நம்ம பாவம் செய்யறதே துணிஞ்சு, எதுக்காக துணிஞ்சு செய்யறோம், ஆண்டவரே நான் பாவம் செய்யறேன் என்னை காப்பாத்துன்னு மேல இருந்து குதிக்க போறேன் இல்லைங்களா? ஏன் ஆண்டவருடைய கிருபைய சோதிக்கிறோம்? நம்ம நினைக்க கூடாது ஆண்டவர் எப்பவும் காப்பாத்திட்டே இருப்பார், அதனோட விளைவுகளை நம்ம சந்திப்போம். ஆண்டவரே ஒரே டைவ் நான் குதிக்கிறேன் என்னை காப்பாத்தும் அப்படின்னு டைவ் அடிச்சோம்னா சில டைம்ல காப்பாத்த விட்டுறாம கால்கை உடையத்தான் செய்யும். அதுதான் பார்க்கணும், ஆண்டவரை நம்ம சோதிக்க கூடாது, ஆண்டவருடைய கிருபையை ஊகம் பண்ணக்கூடாது. நம்ம ஊகம் பண்றதுனால தாங்க பிசாஸ் நம்மளை ஆண்டவருடைய மன்னிப்பையும் கிருபையையும் நம்ம ஊகம் பண்ண வைக்கிறான். நான் உம்முடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்ன நீ கைவிட மாட்டேன், அதெல்லாம் வச்சு பாரு கைவிட்டுருவாரா, அதனால செய், அதனால செய், நம்மளை பாவம் செய்ய வைக்கலாம். ரெண்டாவது சோதனை பாருங்களா, ஆண்டவருடைய ஆண்டவரை சோதிப்பது. மூணாவது நமக்கு வரக்கூடிய சோதனை நம்முடைய சுய திருப்தியை ஷார்ட்கட்ல நாட பாக்கிறது, தவறான வழியில நாட பாக்கிறது. பாருங்க இதெல்லாம் எப்படி இந்த சோதனைகள்லாம் மேற்கொள்றது, சொன்ன மாதிரி சோதனை வென்ற தேவர், லுக்கிங் அன் டு ஜீசஸ். சோதனை நேரத்தில் அவரை பார்க்கும்போது தான், இன்னொரு பாடம் இதுல படிக்கணும், சோதனையை எதிர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கிற பிரதான ஆயுதம் என்ன, எது, இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வசனம், ஆண்டவர் எதை வச்சு பிசாச மேற்கொண்டாரு, வசனம், எழுதி இருக்கிறதேன்னு சொல்லிதானே மேற்கொண்டார். அதை விட்டுலாமா, தேவகுமாரன் என்னென்னவோ செஞ்சிருக்கலாம், அவரே அந்த வசனத்தை தான் அவர் பயன்படுத்தினார் பாருங்களேன். இது நமக்கு சொல்லக்கூடாது, பல காரணங்கள் இருக்கு, எவ்வளோ நல்ல காரணங்கள் இருக்கு வேத வசனத்தை ஆர்வமா படிக்கிறதுக்கு, இது எவ்வளவு முக்கியமான காரணம் யோசிச்சு பாருங்க. வேத வசனம் வந்து மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு, மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு, மத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 20% தான் உதவி. ஆனா ஏன் ஆத்மாவை நான் தற்காத்துக்கிறதுக்கு, ஏன் ஆத்மாவை நான் அழியாதபடிக்கு பாத்துக்கிறதுக்கு, ஏன் ஆத்மாவை ஆறுதல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை வளர்க்கறதுக்கு தான் 80% வேதவசம். புரியுதுங்களா? சில பேர் பாஸ்டர்ஸ் தான் நிறைய படிக்கணும்னு இல்ல, நீங்க உங்க ஆத்மாவை காப்பாத்திக்கிற ஒரே ஆயுதம் வேதவசனம் தான். வெறும் பாஸ்டர்ஸ் தான் அவளை படிக்கணும் இல்ல, நீங்க உங்க ஆத்மாவை காப்பாத்திக்கணும்னா யூ ஷுட் ரீட், தட் இஸ் த ஒன்லி வெப்பன். பாருங்களேன், அதுதான் வெப்பன். இயேசு பாருங்க அதை எப்படி படிச்சிருக்கிறார், அக்யூரேட்டா கோட் பண்ணார் இல்லைங்களா, தவறா ஏதாவது விட்டாரா, பிசாஸ் தான் விட்டுச்சு, அக்யூரேட்டா. அது எப்படி என்ன காட்டுது, அது படிக்கும் போது மெமரைஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியுது. இன்னொன்னு, சம்பந்தம் இல்லாம கோட் பண்ணல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி கரெக்டா கோட் பண்ணார். அப்படின்னா என்ன, அதை படிக்கும் போது அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருக்கிறார். அதுதான் படிக்கணும், அவர் படிச்ச மாதிரி தான் படிக்கணும். மெமரைஸ் பண்ணி கரெக்டா, வேத வசனம் தாங்க, அதை படித்து வேத வசனத்தின் அறிவு ரொம்ப முக்கியம். வேத வசனத்தின் அறிவு வந்து நம்ம ஜபத்தினாலேயோ இல்ல ஏதோ சுயமா சபைக்கு வர்றதுனாலயோ பிரசங்க கேட்கறதுனாலயோ வராது. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, வேத வசனத்தின் அறிவு தீவிரத்தோடு தொடர்ந்து அனுதினம் கவனத்தோடு விழித்திருந்து படிப்பதனாலேயே வருகிறது. வேத வசனத்தின் அறிவு மேஜிக் மாதிரி வராது. சாத்தான் சொல்ல நல்லா வளர்ந்துருவ சபைக்கு இல்ல, தீவிரத்தோடு தொடர்ந்து அனுதினமும் கவனத்தோடு விழித்திருந்து படிப்பதனாலேயே வேத வசனம் வருது. வேத வசனத்தின் மதிப்பு போதுமான தன்மையை பார்க்கிறோம். 40 நாள் பசி, தலையெல்லாம் சுத்துது, ஒருத்தருமே கூட இல்ல, வனாந்திரத்தில் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய ஆவியை வல்லமையா நிறுத்தக்கூடியது வேத வசனம். அவர் நிறுத்திச்சு பாருங்க, மலையின் மேல உச்சியின் மேல நிக்க வச்சு தலையெல்லாம் சுத்துது, ஆனா கற்பாறையில நிக்கிற மாதிரி நிக்க வச்சது வேத வசனம். உலகத்தின் காட்சிகள் அதிசயங்கள்லாம் அவருக்கு முன்னாடி கால் விரி விரிக்கிறான், இதெல்லாம் உனக்கு தருகிறேன் எடுத்துக்கன்னு, அது எல்லாத்தையும் எழுதி இருக்கிறதுன்றதை வச்சு தொடச்சு போட்டுச்சு வேத வசனம். அதோட போதுமான தன்மையை பாருங்க. இந்த உலகத்துக்கு மனிதன், தேவ மனிதன், உயர்ந்த மனிதனா மாறுறதுக்கு வேத வசனம் போதுங்க. அதுல நம்ம எவ்வளவு வளரணும் யோசிச்சு பாருங்க. போதுமான வேத வசனம், பிசாசியும் உலகத்தையும் மாம்சத்தையும் மேற்கொள்ள வல்லமை உள்ள வேத வசனம் அவர் மேற்கொண்டார். அதான் பாக்குறோம் அடுத்ததாக, கடைசி 2-3 பாயிண்ட். பிசாசை நம்ம தொடர்ந்து எதிர்த்தோமானால் அவன் ஓடி போவான். யாக்கோபு, தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள் அவர் உங்களுக்கு நெருங்கி வருவார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான். அவன் ஓடி போறத பாக்குறோம் இல்லைங்களா, அதான் பாக்குறோம் இந்த பாடம். அடுத்தது கடைசியாக பாடம் என்ன பாக்குறோம், நம்ம சோதனை நின்னு எதிர்த்து நின்னு பிசாச விரட்டின பிறகு அந்த பிசாசு பிராமிஸ் பண்ண இன்பத்தை விட 1000 மடங்கு இன்பம் ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லைங்களா. இந்த பாடங்கள் தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித்தருது. தேவன் இந்த பாடங்களை படிச்சு நம்ம வாழ்க்கையில் சோதனைகளை நம்ம மேற்கொள்ள உதவி செய்வோம். அதை மறந்துடாதபடிக்கு நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், சோதனைகள் நம் வாழ்க்கையில் அன்றியமையாத பகுதி. சோதனைகள் எந்த நேரத்திலையும் வரலாம். சோதனைகள் நமக்கு இந்த 3 விதத்துல தான் வருது. சோதனையை மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வேத வசனம். சோதனையை நம்ம எதிர்த்து, சாத்தானை எதிர்த்து நின்னோம்னா அவன் ஓடி போயிருவான். சோதனையை எதிர்த்து நின்ன பிறகு நமக்கு கிடைக்கிற ஆறுதல், சோதனையை மேற்கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான், ஏன்னா பரலோகமே இறங்கி வந்து அவனுக்கு ஆறுதலை செலுத்துறத பாக்குறோம். ஜெபம் பண்ணு.